பருவம் எய்துவதற்கு முன்பே 7 வயதில் திருமணம். மணமகனுக்கும் இளம் பருவம். திருமணம் முடிந்தவுடன் திரும்ப தாய் வீட்டு வாசம். ஆனால் பள்ளி படிப்பும் தோழியருடன் வெளியில் திரிந்து விளையாடும் அனுமதியும் மறுப்பு. வீட்டில் சமையலும் மற்ற பழக்க வழக்கங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். பருவ வயது வந்தவுடன் நல்ல நாள் பார்த்து கணவர் வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். 13 வயதில் ஒரு வாலிபருக்கு மனைவியாக குடும்ப வாழ்க்கைக்கு தயாராக வேண்டிய கட்டாயம். அன்றிலிருந்து ரவிக்கைக்கு விடுதலை. அதாவது திருமணமானவுடன் பெண்கள் ரவிக்கை அணியக்கூடாது என்ற பழக்கம் சில பகுதிகளில் இருந்து வந்துள்ளது. சில பெண்கள் கச்சை என்ற பெயரில் வெளியே தெரியாத மார்போடு ஒட்டிய ஒரு உள்ளாடை அணிந்திருப்பார்களாம். சிலர் தன் சேலை முந்தானையை எடுத்து ஒரு சுற்று உள்ளாடையாக சுற்றி அணியும் வகையில் நாணத்தை மறைக்க தாங்களே ஏற்படுத்தி கொண்ட வழமையாக்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். பருவ வயதில் ஒரு பெண் உள்ளாடையும் ரவிக்கையும் அணியக்கூடாது என்றால் அவள் நிலை என்னவாக இருக்கும்? அவமானத்தால் கூணி குறுகி கதவின் இடுக்கை விட்டு வெளியே வர முடியாத, ஆண்களின் முகத்தில் விழிக்கவே முடியாத, வீட்டு அது இயலாத நிலை குடும்ப பெண்களின் பெரும்பாலோன இருந்திருக்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிலையை நானே என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். என் பாட்டி காலத்தில் நிறைய பெண்கள், என் பாட்டி உட்பட நிறைய பெண்களை நான் கண்டிருக்கிறேன். இதனாலேயே கூட தாசிகள் பரத்தையர் என்ற ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆண்களுக்கு ஒரு வடிகாலாக அவர்கள் இருந்திருக்கலாம். அப்படி அங்கு சென்று வரும் ஆண்களை தவறு சொல்லும் வழக்கமே இல்லாமல் இருந்திருப்பதும் சில நேரங்களில் அதெல்லாம் அவர்களுக்கு கௌரவமான தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருந்திருப்பதும் இதன் காரணமாகத்தான் இருந்திருக்கலாம். உளவியல் காரணமாக ஒரு பெண்ணை எளிதாக முடக்கி போடும் ஒரு நுழை வாயிலாக இந்த ரவிக்கை மறுப்பு இருந்திருக்க வேண்டும். நாணத்தினால் அந்த பெண் கல்வி அறிவும் பெறாமல் கைப்பாவையாக, அலங்கார பதுமையாக, தனக்கான ஒரு பொக்கிஷமாக வைத்து கொள்ளும் முயற்சியாகவே இந்த பழக்கம் வந்திருக்க வேண்டும். வெளி உலக ஞானமே இல்லாத ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்ட குழந்தைகளின் நிலை என்னவாக இருக்க முடியும்? ரவிக்கை போட்டவர்களெல்லாம் ஒழுக்கமான பெண்கள் இல்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை ஒரு காலத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த பல்வேறு நாட்டு பெண்களுக்கும் பெரும்பாலும் இந்த நிலைதான் இருந்திருக்குமோ என்ற ஐயமும் எழாமல் இல்லை. கேட் மில்லட் என்பவர் பெண்ணடிமை போக்கு வளர்ந்த வரலாற்றை விரிவாக விளக்கியுள்ளார். உலகம் முழுவதும் பால் வகை என்பது ஆண் பெண்ணை அதிகாரம் செய்யும் பான்மையில் அமைந்துள்ளதன் காரணம் ஆணாதிக்க சமூகம் வகுத்ததுதான் பால் வகை என்பது. ஆண் தனக்குரிய சமூக கனவாக இராணுவம், தொழிற்சாலை, அரசியல், நீதி, தொழில்நுட்பம், கல்வி போன்றவற்றை எடுத்துக்கொள்கிறான். அதை தெளிவாக கற்றுக்கொள்கிறான். பெண்ணுக்கு இல்லம் என்பதை உரிமையாக்கி அதற்குள் அவளை ஆட்படுத்தி நிலை பெறச் செய்ய முயல்கிறான். இதனால் சமூகத்தில் பெண்களின் இயக்கம் பெரும்பாலும் முடக்கப்பட்டு விடுகிறது. குடும்ப அமைப்பில் உறைந்து கிடக்கும் பெண் சமூகத்தை அணுகவும் தேவைகளுக்காகவும் கூட கணவனை முற்றிலும் சார்ந்து நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இதன் காரணமாகவே சுய சிந்தனை என்பதை இல்லாதவளாக ஆடவனின் கைப்பாவையாக உருவாக்குவதற்கு துணை போயிற்று. ஆண் பெண்ணிடையே அதிகார உறவுகள் வளர்ந்து பெருக குடும்பம் என்ற அமைப்பும் காரணமாயிற்று. அயல் நாட்டு பெண்ணியம் தொடர்பான ஒரு சிறு ஒப்பீடு காட்ட விரும்புகிறேன். பழமையான கலாச்சாரங்களில் ஊறி போன ஜப்பான் நாட்டின் பெண்ணி அடையாளம் சற்றே வித்தியாசமானதாக தென்படுகிறது. நான் லெஸ்லி டவுனர் அவர்களின் ஆங்கில வழி ஜப்பானிய கெய்ஷா என்ற 450 பக்க விரிவான புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்த போது இந்த எண்ணம் எனக்கு உறுதியானது. ஒரு நாட்டின் முன்னேற்றம், அதன் வீழ்ச்சி என அனைத்தும் அந்நாட்டின் பெண்களின் நிலையை வைத்தே எளிதாக எடை போட முடியும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை என்றே கருத முடிகிறது. உலக அரங்கில் நவீன ஜப்பான் பொருளாதாரத்தில் பெருமளவு முன்னேறியிருக்கின்றது. ஜப்பானிய பெண்கள் அதிகாரம் மற்றும் தன்னாட்சியை பொறுத்தவரை பாரம்பரியமாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தனர். ஒரு ஆண் வீட்டின் தலைவனாகவும் குடும்பத்தின் வெளி உலக பொது விவகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். வீட்டில் உள்ள மனைவி குடும்பத்தை நிர்வகிப்பதில் கட்டுப்பாட்டுடன் செயல்படலாம். கிட்டத்தட்ட நம் நாட்டு வழக்கப்படித்தான் இந்த ஒரு பகுதி இருக்கிறது. ஜப்பானிலும் ஆச்சரியமூட்டும் வகையிலான இதே கலாச்சாரம்தான். ஜப்பானிய பெண்களின் பரிதாப நிலையை ஒரு ஆடவன் இப்படி விளக்கம் அளிக்கிறான். எங்கள் மனைவியர் வீட்டில் சமையல் செய்வதும் குழந்தைகள் வளர்ப்பதிலும் கட்டுண்டிருந்தனர். அதாவது அந்த வளர்ப்பிலேயே கட்டுப்பட்டிருந்தனர். அவர்களுடனான எங்களின் உறவுகள் எப்பொழுதும் வீட்டு விவகாரங்கள் குறித்த முக்கியமான விவாதங்களாகவே இருக்கின்றன. இதை கடந்து ஆண்களுக்கு மற்ற உலக நடப்புகள் பற்றி பேச ஒரு மேம்பட்ட வித்தியாசமான துணையாக கலை கருத்துகள் பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு பெண் தேவைப்படுகிறாள். எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டி உற்சாகப்படுத்துகிற அறிவாளியான நன்கு படித்த பெண்கள் தேவை. ஒரு கெய்ஷா இருக்க வேண்டியதும் இப்படித்தான் என்று கூறுவதிலிருந்து ஒரு கெய்ஷா என்ற காம கிழத்தியின் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி அறிய முடிகிறது. இந்த கெய்ஷாக்கள் ஜப்பானின் பழைய அரசாட்சி காலத்தில் அப்போதைய பிரபுக்களை மகிழ்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெண்கள். இவர்களை உயர்குடி தாசிகள் என்றும் கூட சொல்லலாம். கெய்ஷா என்ற சொல்லின் பொருள் கலை பயின்றவள், அளிப்பவள் என்பது. ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்களை மகிழ்விக்கும் கலையை கற்று தேர்ந்த அதையே பிழைப்பாகவும் நடத்தி கொண்டிருந்தவர்கள். காமம் என்பது உடற்சுகம் மட்டும் சம்பந்தப்பட்டது அன்று. ஒரு ஆணின் அகங்காரத்தை நிறைவு செய்யும் வகையில் பல்வேறு கலைகளை பயின்றவர்கள். கெய்ஷாக்களின் காம கலைகளை பற்றி ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. அவற்றில் மிகவும் விரிவான தெளிவான நூல் இந்த லெஸ்லின் ரவர்களின் கெய்ஷா. ஜப்பானின் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படும் இந்த சொல் பாலியலை கடந்து ஒரு தனிப்பட்ட சமூக அங்கீகாரம் பெற்றவள் இவள் என்பதை புரிய வைக்கிறது. இவள் பிரபுக்களை தம் காதல் வலையில் மயக்க மொழியில் சிக்க வைத்த கவர்ச்சி நாயகியோ அன்றி பாலியல் தொழிலாளியோ அல்ல. ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட அவளது விருப்பத்திற்கு மாறாக அவளை தீண்ட முடியாது. ஒரு கெய்ஷாவின் காதலுக்காக ஏங்கி பித்து பிடித்தவர்களும் தற்கொலை செய்து கண்டவர்களும் பலர் உண்டு என்கிறார்கள். அதே போல சாமுராய்களின் உறவிற்கு மிக உண்மையாக இருந்து அவர்களுக்காக தம் உயிரையும் அர்ப்பணித்த கெய்ஷாக்களும் உண்டாம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த விசித்திரமான கெய்ஷா உலகத்தில் வலம் வரும் கணவன்களை ஜப்பானிய மனைவிகள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதுதான். ஜப்பானிய கலாச்சாரத்தின் முக்கியமான அங்கம் இந்த கெய்ஷா. ஜப்பானின் மறுக்க முடியாத அடையாளமும் கெய்ஷா தான். நம்முடைய பாரம்பரியத்தை போலவே ஜப்பானிற்கும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இயற்கையிலேயே பெண்களுக்கு ஆண்களை விட மனோபலமும் தனித்திறன்களும் அதிக அளவில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதிக குளிர், அதிக வெப்பம் போன்றவைகளை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் கூட பெண்களுக்கு அதிகமாக உள்ளது என்கிறார்கள். பொதுவாகவே ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் விரைவாக நடை பழகுவதும் பேச பழகுவதும் விவரமாக செயல்கள் செய்வதும் கண்கூடாக காண முடிகிறது, இல்லையா? இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவில் 3 நிமிடங்களுக்கு ஒரு பெண் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறாள் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். ட்ரஸ்லா என்ற உலகம் தழுவிய பெண்களுக்கான தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்திய கணக்கெடுப்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளின் வரிசையில் நம் இந்தியா 4வது இடத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் செயலாளர் மதுகர் குப்தா ஒரு அறிக்கையில் 2009ஆம் ஆண்டு மட்டும் நம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி பேர், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். அவர்களில் பெரும்பாலானோர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்களாம். இந்தியாவில் 30 லட்சம் பாலியல் தொழிலாளர்கள் உள்ளனர் என்றும் அவர்களில் 40% பேர் குழந்தைகள் எனவும் இந்திய மத்திய புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இன்றும் பெண்கள் தனியே வெளியே செல்வதற்கு தயக்கம் காட்டும் சூழ்நிலையே உள்ளது. இதற்கு நம் கலாச்சாரம் என்ற போர்வையும் முக்கிய காரணமாகிறது. இந்தியாவில் பெரும்பாலும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை அற்ற சூழ்நிலை இருப்பதாக நம்புவதால் பெண் குழந்தை பிறப்பதையே கூட பலர் விரும்புவதில்லை. பெண் சிசு கொலைக்கான முக்கியமான காரணமாகவும் கூட இதுவே ஆகிவிடுகிறது. அது மட்டுமன்றி பல இடங்களில் பெண்ணே பெண்ணிற்கு எதிரியாக இருக்கும் சூழ்நிலைகளே அதிகம் இருப்பதை காண முடிகிறது. ஒற்றுமை என்ற எண்ணமே சுத்தமாக இல்லாதிருப்பதையும் கூறுகின்றனர். பெண் சமுதாயம் மலர்ச்சியடைய வேண்டுமாயின் தேவையற்ற வரட்டு கௌரவம், பிடிவாதம், பொறாமை, புறம் பேசுதல், தாழ்வு மனப்பான்மை, சக பெண்ணிடத்தையே எதிரியாக பார்க்கும் போக்கு ஆகிய தீய குணங்கள் களையப்பட வேண்டும் என்ற என் கருத்தை வலியுறுத்தி அற்புதமான இந்த தேசிய கருத்தரங்கில் பங்கேற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை எமக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வணக்கம்.